السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனிய அறிவமர்வு என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் இப்பொழுது 7வது தொடரிலே இப்பொழுது இருக்கிறோம். இந்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அல் குர்ஆன் இறக்கப்பட்ட காரணங்கள் தொடர்பான புரிதலையும், ஒரு வசனம் திருப்பி திருப்பி இறக்கப்படுதல் சம்பந்தமான அதாவது புரிதலை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சுருக்கமாக நம்ம பார்ப்போம். இன்ஷா நாளை இந்த வகுப்புடைய தொடர்ச்சியில் அதாவது குர்ஆனுடைய சிறப்புகள், வசனங்களுடைய சிறப்புகள், இதில் சஹிஹானவைகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்துருவோம். என்று அதில் நிறைய அடிக்கடி கேள்விகள் வர்றதுனால இது இதில் படித்த சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலது தூரம் மாதிரி வழங்கும், சிலது பக்கத்தில் மாதிரி வழங்கும். உதாரணமாக முதல் வகுப்பு, முதல் வகுப்பு நெருக்கம் மாதிரி என்ன செஞ்சிருக்கு, அடையாளங்கள் இருக்கு, அது இருக்கு, நம்ம வளமையாக ஓதுறது அப்படின்னு. அதே போல் 3வது 4வது வகுப்பில் குர்ஆன் பிரிக்கப்பட்ட முறை வந்து நமக்கு கொஞ்சம் நெருக்கம் மாதிரி வழங்கும். மற்றவைகள் வந்து நமக்கு கொஞ்சம் தூரம் மாதிரி வழங்கலாம். ஆனால் ரமதான் மாதத்தில் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து குர்ஆனை பற்றி என்ன செய்தோம், படித்தோம் என்பது பெரிய ஒரு அமல். இந்த இதில் நம்ம எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்கிறோம், எந்த அளவுக்கு நான் எத்தி வைக்கிறேன் என்பது 2வது பட்சம். 1வது அம்சம், இது அல் குர்ஆனுடைய மாதம், அல் குர்ஆன் இறங்கிய மாதம், அல் குர்ஆனுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம், நம்ம உட்கார்ந்தோம். அப்போ அல் குர்ஆனை நம்ம தராவியில் ஓதுறோம், அல் குர்ஆனை வந்து என்ன செய்கிறோம், அதாவது ஈவினிங்கில் காலையிலெல்லாம் ஓதுறோம், இந்த மாதிரி குர்ஆனை மனம் எடுக்கிறோம் அப்படி என்கின்ற ஒரு பகுதியில் குர்ஆனை பற்றி என்ன செஞ்சோம், படித்தோம். ஹதீஸில் பார்க்குறோம், என்ன ஒரு வட்டமாக உட்கார்ந்து எத்ததாரோ சூன பை நகுமல் குர்ஆன், தங்களுக்கு மத்தியிலே குர்ஆனை கற்றுக்கொள்கின்றவர்களுக்கு என்ன மலக்குமார்கள் சூழ்ந்திருப்பார்கள், அவர்களுடைய என்னது கருணை அவர்களை சூழ்ந்திருக்கும் என்றெல்லாம் செய்தி வருது. அப்படிப்பட்ட மஜ்லிஸாக அல்லாஹுத்தாலா ஆக்கணும் என்று துவா செய்கிறோம். இப்போ இதில் வந்து அப்போ நம்ம இந்த குர்ஆனை அல்லாஹுத்தாலா ரமதானை சம்பந்தப்படுத்துகிற எல்லா இடங்கள்லையும் குர்ஆனை என்ன செய்கிறோம், சம்பந்தப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு ரமதானிலும் தான் குர்ஆன் மீட்டப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ அது எப்போ இருந்து ஆரம்பிக்குது, எப்போ 1வது வசனம் ஆரம்பிச்சுதோ, இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் ஆரம்பிச்சதோ, அண்டிலிருந்து என்ன செஞ்சுட்டு அது ஆரம்பிச்சு, அது ரமதான் என்ன செய்யுது, இறக்கப்படுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 2வதாகவே குர்ஆனை ஓத சொல்லி என்ன செய்கிறான், யாயுஹல் முஸம்மில்ல வரத்தில் குர்ஆனை தர்த்தீலான்னு ஆரம்பத்தில் இறங்கி இருப்பதே என்ன ஒரு 10-15 வசனங்கள் தான், அதிலேயே அல்லாஹு தாலா என்ன செய்யிட்டான், ஓத சொல்லிட்டான்னு பார்க்குறோம். அதுபோல் அல்லாஹு தாலா ரமதானில் நோம்ப கடமையாக்கிற சந்தர்ப்பத்திலே புனித மாதங்கள் 4 வேறவா இருக்கிற சந்தர்ப்பம், அந்த ரமதான் வந்து புனித மாதம் உண்டு அல்ல, ஆனா குர்ஆன் இறங்கியதன் மூலம் அந்த மாதம் என்ன செய்கிறது, கண்ணியப்படுத்தப்படுகிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் அப்படின்றத பார்க்கிறோம். அதே போல இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர் அப்படின்ற அல்லாஹு தஆலா அதை சம்பந்தப்படுத்துறத பார்க்கிறோம். எனவே அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக் அவ் ஹுஜ்ஜத்துன் அலைக், குர்ஆன் உங்களுக்கு சார்பான ஆதாரம், உங்களுக்கு எதிரான ஆதாரம், ரெண்டு ஒன்று தான் என்ன செய்யும், நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் குர்ஆனுக்கான நம்ம பொதுவாக குர்ஆனை படிக்கிறதுன்றது பெரியவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த ஒரு 11-12 வயசு வரைக்கும் தான் இருக்கும். குர்ஆன் எழுத்து படிச்சிருப்போம், ஓத படிச்சிருப்போம், சில சட்டங்கள் மதரசால் அப்படி அதோட குர்ஆனுடைய தொடர்பு என்ன செஞ்சிடும், ஓதுறத்தோடு மட்டும் நின்றுவிடும். அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவங்க எல்லாம் குர்ஆனை ஓதுறதோடு என்ன செஞ்சுருவாங்க, நின்றுவாங்க. படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மதரசாவுக்கு போகிறவங்களுக்கு அப்படி இப்படி உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதை மதரசாவில் என்ன பாடமாக சொல்லுவாங்கன்னா உலூமுல் குர்ஆன்னுவாங்க, குர்ஆனுடைய அதாவது அறிவு அப்படின்ட்டு தனியான ஒரு பாடமாக என்ன செய்வாங்க, போடுவாங்க. தஃப்சீர் வேற, உலூமுல் குர்ஆன்னு போடுவாங்க. அதை லேசுப்படுத்தி தான் இந்த தொடரில் நான் என்ன செய்கிறேன், அதாவது செய்து வந்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இத்தகான் அண்ட் இமாம் சுயுத்தியுடைய புத்தகம், ஜர்கஷீட புர்ஹான் என்ற புத்தகம், இதெல்லாம் அதாவது சிலபஸாக கூட போட்டு என்ன செய்வாங்க, மன்னாவுல் கத்தாண்ட என்ன அதாவது இந்த உலூமுல் குர்ஆன் சம்பந்தமான புத்தகம், இதெல்லாம் வந்து சிலபஸாக போட்டு படிப்பிப்பார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான ஒரு அதாவது என்ன பாடத்துடைய ஒரு தொடர், பாடத்துடைய ஒரு அறிவு. அதனால் சில பொழுதுகளில் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாகத்தான் நமக்கு எடுத்துக்கொள்ள முடிந்தாலும் திருப்பி திருப்பி கேட்பதன் மூலம், மற்றவர்களுக்கு அனுப்புவதன் மூலம் நம்ம வந்து ஒன்றை படிக்கிறோம், படித்ததில் நமக்கு ஒரு 25 தான் புரியுது, ஆனால் நம்ம அதை ஒரு 100 பேருக்கு அனுப்புகிறோம், அந்த 100 பேரும் படிச்சு அதுல ஒரு 50 பேர் புரிஞ்சு அதை நடைமுறைப்படுத்தினா அந்த 50 பேருடைய நன்மைகள் நமக்கு உண்டு. அந்த 50 பேருடைய நன்மைகள் நமக்கு உண்டு. அந்த 50 பேர் ஒரு 500 பேருக்கு அனுப்பினாங்கன்னு வைங்களேன், அந்த 500 பேரும் அதன் மூலம் செயல்படுத்தினா அது ஒரு 250 பேருடைய நன்மை நமக்கு என்னது உண்டு. எனவே இது ஒரு பெரிய ஒரு நன்மை எடுக்கக்கூடிய இலகுவான வழிகளில் உண்டு. அதுவும் குறிப்பாக ரமதானில் வந்து குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய அமைப்பிலான ஒரு அம்சமாக இருக்கும். பல சலஃபுகளுடைய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம், அவங்க ரமதான் வந்துட்டா ஹதீஸ் மஜ்லிஸ்களை கூட என்ன செஞ்சாங்க விட்டார்கள். இமாம் மாலிக்கெல்லாம் ஹதீஸ் மஜ்லிஸ் எல்லாம் விட்டுட்டு குர்ஆன் செய்திக்கு என்ன செஞ்சுருவாங்க வந்துருவார்கள். அதுபோல பல அறிஞர்கள் வந்து இந்த குர்ஆன் சம்பந்தமாக படிக்கிறத குர்ஆன் சம்பந்தமாக சொல்றதிலே கவனம் எடுத்தாங்க. காரணம், ஓதல் மட்டும் செய்வதன் மூலம் உற்சாகம் அடைய முடியாது. அதில் பல்வகமே இருக்க இருக்கத்தான் ஓதன் மூலம், தஃப்சீர் மூலம், கேள்வியல் கேட்பதன் மூலம், குர்ஆனை பற்றி படிக்கிறதன் மூலம் அப்படி பல்வகமேற நமக்கு என்ன செய்யும், அதில் ஒரு ஈடுபாடு வரும். எனவே அல்லாஹு தஆலா என்னது நம்ம அஹ்லுல் குர்ஆன் குர்ஆனை படித்து குர்ஆனை பார்த்து குர்ஆனை விளங்கிய மக்களவர்களை அல்லாஹு தஆலா ஆக்காட்டும். ஹதீஸில் படிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு, ஹதீஸில் படிக்க நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. குர்ஆனுடைய சந்தர்ப்பங்கள் என்ன செய்யும், மிக குறைவாக இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஹைரன் இப்போ இன்றைக்குடைய தொடரில் நேற்று வந்து நம்ம அதாவது மாற்றது நாசிக் மன்சூகா நேற்று பார்த்தோம், மாற்றியதும் மக்கா மக்கீ மதினி, ஓ மக்காவில் இறக்கப்பட்ட வசனங்கள், மதீனாவில் இறக்கப்பட்ட வசனங்கள் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைக்கு வந்து அல் குர்ஆன் இறக்கப்பட்ட காரணங்கள், அதுக்கு சொல்லுவாங்க நுசூல், நுசூல்ண்டா இறங்குதல், சபபுன் நுசூல், சபபுன் நுசூல்ண்டா இறங்கிய காரணம், ஒரு வசனம் இறங்கியதற்கான காரணம். அல் குர்ஆன் வசனங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக சம்பவங்கள் எதுவும் நடக்காமலும் இறங்கிய இப்திதான் இறங்கிய வசனங்கள் தான் அதிகம் குர்ஆனில். வந்து 6200 வசனங்களில் அதாவது எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் வழிகாட்டலுக்காகவே அல்லாஹு தஆலா ஆரம்பமாக இறக்கிய வசனங்கள் தான் அதிகம். ஆனால் சில வசனங்கள் வந்து இன்ன காரணமாக இறங்கியது, இவர் விஷயத்தில் இறங்கியது, இவரை கண்டித்து இறங்கியது, இவரை பாராட்டி இறங்கியது, இவரை புகழ்ந்து இறங்கியது என்று சில வசனங்கள் என்ன செய்யும் வரும், அதுதான் சபபுன் நுசூல்ன்றது. இதன் காரணமாக இந்த வசனம் என்ன செஞ்சு இறங்கிச்சு அப்படி என்று சொல்றதுதான் சபபுன் நுசூல்ன்றது. அஸ்பாபுன் நுசூல், சபபுடைய பன்மை அஸ்பாப், அஸ்பாபுன் நுசூல் இறக்கப்பட்ட காரணங்கள் அப்படி என்று சொல்லுவாங்க. அதே போல ஹதீஸ்லயும் வந்து சபபுல் உருதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து பொதுவாக பயன்படுத்துறது இதுல குறவு, சபபுல் உருத் அப்படின்னு சொல்றது. அதனால ஞாபகம் வச்சுக்கிறோம்னா நம்ம தமிழ்ல வந்து வருதல் அப்படின்னு சொல்லுவோமே, வருதல் அது அரபுல எழுதினா வரத வருதல் தால் தானே வரும், அங்க தானா இல்லையே, அலிஃபா தா இருக்குது. இந்த உச்சரிப்புக்கு தாவுக்குரிய சொல்லா தமிழ்ல நம்ம என்ன எழுதுவோம், தானா தான் என்ன செய்வோம் எழுதுவோம், தமிழ்ல தா இல்லை. சரி, அதனால வருதல் வாரிதண்டா அரபுல வந்து அந்த வரத வர அரபுல வரதேனால் வந்தான் தான், அரபுலையும் வரதேண்டா வந்தான் தான். அதே போல தமிழ்ல வருதல்ண்டா வருதல் தான், ரெண்டும் உண்டு தான். அது வந்து அந்த சில சொற்கள் ஒன்றோட மிக்ஸ் ஆயிருக்குமே, அதுல ஒரு சொல் தான் இது. உதாரணமா நம்ம நகல் என்று சொல்லுவோம், நகல் பண்ணுவோம், அசல் நகல் என்று சொல்லுவோமே, நகலண்டா அரபுல நக்கல் வணங்கிட்டா அதை தமிழ்ல அப்படியே நகல் என்று சொல்லுவோம். இந்த மாதிரியான பயன்பாடுகள் இருக்குது. இப்போ இதுலயும் வந்து என்ன நம்ம தமிழ்நாடுகள்லயும் என்ன அந்த இஸ்துகண்டு போறதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லு, அரபுல இஸ்தாக்கன்னா இழுத்துட்டு போறது, இஸ்தாக்கண்டா இழுத்துட்டு சென்றான்னு அர்த்தம், அதான் இஸ்தாக்க, இஸ்தாக்கன்னு சொன்னா அதாவது இழுத்துட்டு போறது. சில சொற்கள் இருக்கு வந்து நம்ம கொச்சையா நினைப்போம், ஆனா அது ஒன்று கொண்டு என்னது அசலோட சம்பந்தப்பட்ட சொல்லா என்ன செய்யும் அது இருக்கும். இப்ப இந்த அடிப்படையில அதாவது அஸ்பாபுல் உருதனை ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு இந்த வரத வாரித், அந்த வாவ் ரா தால் வரத சபபுல் உருத், அதாவது ஒரு ஹதீஸ் ரசூலாங்க சொன்னதுக்கான காரணம், இந்த ஹதீத சொன்னதுக்கான காரணம் என்ன, ஒருவர் விஷயமாக ரசூலுல்லாஹி இப்படி நடந்து கொண்டார்கள், இப்படி பேசியதால் இப்படி சொன்னார்கள் என்று வந்தா, இந்த சம்பவத்தால் இந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹி சொன்னார்கள் என்று வந்தா, அதுக்கு என்ன பேர், அதாவது சபபுல் உருத், வந்ததற்கான காரணம். இது சம்பந்தமா தனியான நூலே இருக்கு அஸ்பாபுல் உருத் சம்பந்தமா. இது அஸ்பாபுல் நுசூல்னா ஒரு குர்ஆன் வசனம் இறங்கியதற்கான காரணம். இந்த குர்ஆன் வசனம் இறங்கியதற்கான காரணம் என்று வந்த எல்லாமே சஹிஹானதல்லையே, எல்லா செய்திகளுமே சஹியானதாக இருக்காது, பலகீனமானதாக இருக்காது. ஹதீஸில் தான் நம்ம பார்ப்போம் குர்ஆனுடைய அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ஹதீஸில் தான் என்ன செய்வோம் பார்ப்போம், லைஃபானதா சஹியானதான்னு அதில் பிரிக்க வேண்டியிருக்கும். அடுத்தது காரணம் மாதிரி நம்ம நினைப்போம், அது காரணம் அல்லது இவருடைய அதாவது இந்த விஷயத்தில் இறங்கியது அப்படின்னு வரும். அப்போ நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் அப்போ இந்த விஷயத்துக்கு தான் இந்த வசனம் இறங்கிச்சுன்ன மாதிரி அந்த வசனத்தில் விளங்குது. அப்போ என்ன சொல்லுவோம், சபபுன் நுசூல்ன்றுவோம், இறங்கிய காரணம். இப்படியும் அதை எடுக்கலாம், இந்த விஷயத்தில் இறங்குன்னு சொன்னால் இந்த நம்ம சப்ஜெக்டை செய்கிறோமே இது தொடர்பான விளக்கத்தை தான் இந்த வசனம் என்ன செய்கிறது சொல்கிறது என்ற கருத்துலையும் சொல்லல. இந்த விஷயத்துலனா இந்த வசனம் இறங்கியச்சு இறங்கிச்சு நம்ம சொல்ற வார்த்தையை எப்படி விளங்கப்படுத்தலாம் தெரியுமா? இந்த இது தொடர்பான விளக்கத்தை தான் இந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்கிறது என்ற காரணத்திலே விளங்கப்படுத்தலாம். அப்ப சில அறிஞர்கள் வந்து இந்த விஷயத்தில் இறங்கியது என்ற வார்த்தையை, அதாவது தஃப்சீரா வந்த வார்த்தையை சபபு நுசூலாவும் என்ன செஞ்சுக்கிறாங்க, காரணமாகவும் சொல்லிக்கிறான். இந்த விஷயத்துல இறங்கியதுன்னா இப்ப நம்மளும் சொல்லுவோமே இது வந்து என்ன லைலத்துல் கதிர் என்றது, லைலத்துல் கதிர் விஷயத்துல வந்த வசனம் தான் அப்படி என்றா நம்ம வந்து இறக்கப்பட்ட காரணத்தை சொல்லல, அந்த விளக்கத்துக்காக சொல்றோம். ஆனா அதையும் ரீசனாக தொகுத்தவங்க இப்படி தொகுத்தது மொத்தமா பார்த்தா 470க்கு மேற்பட்ட காரணங்கள், அதாவது 470 வசனங்களுக்கு சொல்லப்பட்டி 470 வசனங்களுக்கு காரணங்கள் என்ன செஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. இதுல எல்லாமே சஹிஹானது அல்ல, எல்லாமே சஹியானது அல்ல. இல்ல ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல் வாதி அப்படின்னு சொல்ற அறிஞர் யமன்ல இருந்தாரு, மரணிச்சிட்டாரு. ஏக காலத்தில் வந்து ஷேக் பின் பாஸ், ஷேக் அல்பானி, ஷேக் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா அவங்களோட சேர்த்து பேசப்பட்ட முக்கியமான, அதுக்கு அடுத்த தரத்தில் பேசப்பட்ட அறிஞர்கள் வந்து ஷேக் முக்பில் தம்மாஜில் இருந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், சஹிஹ் அல் முஸ்னத் பின் அஸ்மா பின் நுசூல், இறக்கப்பட்ட காரணங்களில் சஹியான வைகள் என்று ஒரு நூல் எழுதினார். 2010 அல்லது 2009 நினைக்கிறேன் அந்த முழு புத்தகத்தையும் நம்ம வகுப்பா எடுத்தோம், வகுப்பா எடுத்து நடத்தி முடிச்சோம். ஆனால் ரெக்கார்டிங் எல்லாம் என்ன செய்யல, பண்ணல, ஆடியோ ரெக்கார்டிங் ஒன்று பண்ணமோ தெரியாது, ஆனால் ரெக்கார்டிங் பண்ணல. அந்த முழு புத்தகத்திலையும் அவர் சஹி என்று கண்ட அத்தனை செய்திகளையும் என்ன செஞ்சிருப்பார், கொண்டு வந்திருப்பார். ஒரு இந்த அளவுலான ஒரு சைஸான புத்தகம், அதை முழுமையாக என்ன செஞ்சோம், நடத்தி முடிச்சிருந்தோம். சஹீல் முஸ்னத் மின் அஸ்பாபின் நுசூல். அதுக்கு பின்னால் இப்போ மாஷா அல்லாண்டு ஆய்வுகள் நிறைய வந்து, நிறைய தொகுத்து, அதாவது சஹீல் ஐஃபெல்லாம் பிரித்து முழு ஆய்வோட நிறைய நூட்கள் என்ன செஞ்சிருக்கு இப்போ வந்திருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது முதல் ரெண்டு விஷயங்கள். முதலாவது அஸ்பாபின் நுசூலுண்டா என்ன, அஸ்பாபுல் உருதுண்டா என்ன, இரண்டாவது வந்து இது சம்பந்தமாக உள்ள அந்த, அதாவது தரம் பிரித்தல்கள் எண்ணிக்கைகள் சம்பந்தமான உள்ள தகவல். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே அல் இப்ராது பி உமூமில் லஃத் லா பி ஹுசூசி சபப் என்று சொல்வார்கள். அதாவது குர்ஆன் வசனம் என்ன கருத்தை சொல்லுகிறதோ அதுதான் எங்களுக்கு கவனத்தில் முக்கியமாக இருக்கணும். காரணம் என்பது, அதாவது அந்த வசனத்தில் சுருக்கப்படுவதற்கான விஷயம் அல்ல. இந்த காரணத்துக்கு இறங்கிச்சு, இந்த நபருக்கு இறங்கிச்சு, எனவே அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி என்று சொல்றதல்ல வசனத்துடைய நோக்கம். வசனம் ஒரு ஆளுடைய விஷயத்தில் இறங்கும், வசனம் ஒரு விஷயத்துல இறங்கும், ஆனா அதுக்கு மட்டும் உரியதல்ல வசனம். அந்த வசனம் எதுக்கெல்லாம் பொருந்துதோ அதுக்கெல்லாம் அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். யாருக்கெல்லாம் பொருந்துதோ அவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா சிலர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இன்னால் விஷயத்துல இறங்கிச்சு, ஏன்னா அது அவரோட மட்டும்தான் அது உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் செஞ்ச தவற அல்லாஹ் தஆலா கண்டிச்சு ஒரு வசனம் இறக்குறான், அப்ப அது சபபு நுசூல், அவருடைய கண்டிப்புல தான் இந்த வசனம் இறங்கிச்சு, அது அவருக்கு மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் இல்லையே. அந்த கண்டிப்பு அந்த வசனத்துல எதுக்காக வந்திருக்கோ அந்த சேர எல்லாருக்குமே அந்த கண்டிப்பு என்ன உரியது, அவர்ல அது ஆரம்ப காரணமா இறங்கி இருக்கலாம். எனவே எப்பொழுதுமே காரணத்தை நம்ம தெரிஞ்சு கொள்வதன் ஊடாக அந்த சட்டத்தை சுருக்கிறதல்ல நோக்கம், சட்டத்தை தெரிஞ்சு கொள்றது, அவருடைய பலன்களை பின்னால சொல்றேன். அந்த சட்டத்தை நம்ம தெரிஞ்சு கொள்றமே தவிர அந்த சட்டத்தை அவரோட சுருக்கிட்டேனே அவருக்கு மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட். அப்படி உதாரணமா தப்பத்தியதா அபீல ஹபி உத்தம், அபூ லஹபுடைய இரண்டு என்னது கைகளும் நாசமடையட்டும், அவனும் நாசமடையட்டும். மா அஹ்னா அன்ஹுமால் ஹுவா மா கஸப், அவன் சம்பாதித்த அந்த சொத்து, அவனது சொத்துக்குள்ள அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு எந்த பலனையும் தரவில்லை. இந்த வசனம் இறங்கிச்சு, இந்த வசனம் வந்து அபூ லஹபுக்கு தான் இறங்கிச்சு. அபூ லஹப் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தப்பன் லக், உனக்கு அழிவு உண்டாகட்டும் என்று, அவருடைய பெரிய தந்தை தானே, அதனால அழிவு உண்டாகட்டும், அலிஹாத தாவுத்தனா, இதுக்கா எங்களை எங்கெல்லாம் கூட்டினீங்கன்னு கேட்டேன். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். இதான் சபபு நுசூல், அந்த வசனம் இறங்கினதுக்கான, அந்த சூறாவை இறங்கினதுக்கான காரணம் இதுதான். இப்போ இது அபூ லஹபுக்கு மட்டும் உரியது அது இல்லை, அபூ லஹபுடைய பேரே அதில் சொல்லப்பட்டிருந்தாலும் இது அபூ லஹபுக்கு மட்டும் உரியதல்ல. இது வந்து என்ன, அபூ லஹப் மாதிரி வேலை செய்யக்கூடிய எல்லாருக்கும் இந்த எச்சரிக்கை உண்டு. அவர் சபிக்கப்பட்டவர் அர்த்தம் அல்ல, அபூ லஹப் சபிக்கப்பட்டதை போல அவரும் சபிக்கப்பட்டவர் அர்த்தம் அல்ல, ஆனா அபூ லஹப் செஞ்ச வேலை மாதிரி யாராவது செஞ்சா இந்த எச்சரிக்கை டோட்டலா என்ன செய்யும், அவரையும் சாரும். அந்த வேலைக்கு இந்த மனைவிமாரெல்லாம் துணையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதுல எச்சரிக்கை இருக்குது என்பதுக்கு தான் சூரா. எனவே காரணங்களை தெரிந்து கொள்வதனால அந்த வசனத்துடைய விஷயத்தை அந்த அதுல சுருக்கிறது நோக்கம் அல்ல, அதுல சுருக்கிறது நோக்கம் அல்ல. இப்போ உதாரணமா சூரா அஹ்சாபுல அல்லாஹு தஆலா ஜெய்துடைய விஷயத்துல, ஜெய்து ரதிலானுடைய விஷயத்துல வசனங்களை இறக்குறான், சட்டங்களை. பலம்மா கலா ஜெய்து மின்ஹா வதரன் சௌஜனாகஹா, ஜெய்து வந்து விவாகரத்து பண்ணிய பொழுது நாம் உமக்கு திருமணம் செய்து வைத்தோம், யார ஜைனப் பின்த் ஜஹ்ஸ் திருமணம் முடித்து வைத்தோம். இப்ப இதுல ஜெய்த் என்ற பேர் வருது, அந்த மனைவி விவாகரத்துன்றது அவங்களுடைய சம்பவமா இருந்தாலும் இதுல பல விஷயங்களை எங்களுக்கு என்ன செய்யுது, அதுல செய்திகள் உண்டு. எனவே வசனம் வந்தது என்ன செய்திகள் உண்டு, இந்த மாதிரி திருமணம் முடிக்கலாம் என்றது, இந்த மாதிரி அல்லாஹு தஆலா ஹக்கை நிலைநாட்டுவதற்காக சிலரை சோதனைக்கு உள்ளாக்குவான் என்றது. அது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா கடமை போல அதை என்ன செய்வான், கையாள்வான். அது அனுமதி, ஏடா இறைவனுடைய அனுமதியே, அது ஹராம் என்ற லிஸ்ட்ல இருக்குது. அதாவது வளர்ப்பு மகன் மகன் அல்ல, வளர்ப்பு மகன் மகன் அல்ல, ஆனா வளர்ப்பு மகனுடைய லிஸ்ட் வந்து மகனுடைய லிஸ்டுக்கு வந்திருக்குது. அல்லாஹ்வுடைய இது உலகம் வந்து அல்லாஹ்வுடையது, அவனுடைய சட்டம் வந்து வளர்ப்பு மகன் மகன் அல்ல. அவனுக்கு நீங்க வசியத்தை செஞ்சு சொத்து கொடுக்கல, ஆனா மகன் லிஸ்டுக்கு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அல்லாஹ் படைச்சி அந்த முள்ளந்தண்ணின் ஊடாக பிறந்த பிள்ளை தான் பிள்ளை. அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கணும், அந்த சட்டத்துக்கு மாத்தாம என்ன சட்டம் இருக்கி, இவனை முடிக்க கூட அவனை இவனு மகன் தான் இருக்கு. அல்லாஹ் அதை என்ன செய்வான், அதை கண்டிக்கிறதுக்காக ரசூல்லாங்களை சோதனைக்கு உள்ளாக்குறான் அல்லாஹ் தஆலா. அந்த இடத்துல வந்து அதாவது இரண்டாம் திருமணம் என்பதே ஒரு மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட ஒரு கவலைக்குரியதாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா இரண்டாவது சோதனை என்ன செய்யறாங்க, கொடுக்கறான். அதாவது மகன் என்ற ஸ்டேட்டஸ்ல இருந்தவருடைய மனைவியை விவாகரத்து செஞ்சவரை முடிக்க வைக்கிறான்ல. எதனால முடிக்க வைக்கிறான்னு சொன்னா, அல்லாஹ் அனுமதித்த சட்டத்தில் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, சங்கடம் இருக்கக்கூடாது. வாஜிபண்டத்துக்கோ சுண்ணத்துக்கோ செய்யல அல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய அனுமதி ஹராமா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், மூணாவது காரணம். அல்லாஹு தஆலா வசனக்கு ரசூலுல்லாஹி பார்த்து இந்த அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹலால் ஆக்கியதை நீங்க எப்படி என்ன செய்வீங்க, ஹராம் ஆக்குவீங்க. ரெண்டு காரணம் சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை பெண் விஷயத்தில் மரியத்துல் கபித்தியால் இறங்கியதாகவும், இரண்டாவதாக தேனுடைய விஷயத்தில் இறங்கியதாகவும் சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஹலால் ஆக்கினோட ஹராம் ஆக்குறது ஏன், தபுத்தகை மரலாத்த அசுவாஜி, உங்கள் மனைவிமார்களுடைய திருப்தியை நாடி. நம்ம உண்டை விலகிக்கிறது பிழை இல்லை, எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ற பிழை இல்லை. இருந்தாலும் யாருடைய திருப்திக்காகவோ உனக்கு விருப்பமான உண்டை நீ வந்து எந்த நலவுகளும் இல்லாம பொறுத்து கொள்றது என்றது ஏன் அல்லாஹு தஆலா கேட்கிறான், இதை ஏன் நீங்க செய்றீங்க அப்படின்னு. இது ரசூலுல்லாஹி தான் இறக்கப்பட்டுச்சு, அது ரசூலுல்லாஹியோட தான் அந்த அதோட சுருக்கிறதா எல்லாருக்குமே இந்த இதுல என்ன செய்யுது இருக்குது. எனவே எப்பொழுதும் அல் இப்ரா பி உமூமில் லஃத், வார்த்தையில என்ன இருக்குதோ அதுக்கு தான் எங்களுக்கு என்னது விளக்கம், அந்த சபபுக்கான விளக்கம் அல்ல. சபபை நம்ம தெரிஞ்சு கொள்றோம், அந்த சபபை நம்ம தெரிந்து கொள்கிறோம். இது மூணாவது ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஸ்பாபுகளை தெரிஞ்சு கொள்றதுனால குர்ஆன் வசனங்களை விளங்குவது லேசா மாறும். அல் குர்ஆன் வசனங்களை வந்து புரிந்து கொள்வது என்ன செய்யும்டா, பல வகையில எங்களுக்கு லேசாக மாறும். இப்ப சில வசனங்களை நீங்க ஓதிக்கிட்டு போவீங்க, அந்த வசனத்துடைய சொல் அர்த்தம் எல்லாம் உங்களுக்கே விளங்கும், மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா விளங்கும். ஆனா இது என்ன சப்ஜெக்ட் அப்படி என்ற மாதிரி விளங்காது. சில பொழுதுகள்ல தவறான அதாவது முடிவுகளும் கூட அதன் காரணமாக எங்களுக்கு வரலாம், அந்த காரணங்கள் எங்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னார். உதாரணமாக அதாவது இந்த வசனங்களை பாருங்க, ஏன் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக, அதாவது இப்படி ஒரு வசனம் வருது சூரா பக்கரால 115. இப்ப நான் சொல்லிட்டு போறதுலேயே உங்களுக்கு 4-5 காரணங்கள், ஒரு 10-15 அஸ்பாபு நுஸூல் தெரிய வந்துடும். அத்தாபத்தியதா மாதிரி என்னது சூரா ஹசாபில் உள்ள வசனம் மாதிரி, லிமத்து ஏன் ஹராமாக்குறீங்க அப்படி என்று உள்ள அந்த இது மாதிரி, இப்படியான அஸ்பாபுன்னு சொல்லி நிறைய இருக்குது. அதில் இப்போ நான் இந்த ஸ்பீச் முடிய டைம் ஒரு 10-15 உங்களுக்கு என்ன அந்த காரணங்கள் தெரிய வந்துடும். அல்லாஹ் தஆலா சூரா பக்கரா 115 பாருங்க, அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன், ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதனால குர்ஆன் வசனத்தை விளங்குறதுல உள்ள உதவிகள் என்ன. வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியது. ஃபைனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே இறைவனுடைய முகம் இருக்கும். அப்படின்னா நீங்க இறைவனைத்தான் என்ன செய்றீங்க, அதாவது நோக்குகிறீர்கள். இறைவனுடைய கிபிலாவை நோக்குதல் என்பது கௌபத்துல்லாவாக இருந்தாலும் நீங்க எங்க திரும்பினாலும் அல்லாஹு தஆலா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ்னா அல்லாஹு தஆலா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப இந்த இடங்கள் எல்லாம் மொழி நடையில புரிஞ்சுக்கொள்ளணும், இது சப்ஜெக்ட் அதல்ல. என்றாலும் சபம் இந்த அல்லாஹுடைய அந்த ஒரு சிஃபத்துண்டு அங்கே வாரதுனால எப்பயும் மொழி நடையில புரிஞ்சுக்கொள்ளணும். மொழி நடை எதுக்கு வந்துச்சு, அதே மொழி நடையில தவியல் அல்லது. உதாரணமா கை கொடுத்தான் அப்படி என்ன, ஒரு கை தான் நீங்க அர்த்தம் இல்லையே, ஓய் ஒரு கையை கொடுத்துட்டு அர்த்தம் இல்லை. அதில் உங்களோட முகம் பார்த்து தான் என்ன செஞ்சோம், செஞ்சவன முகத்தை பார்த்தா செஞ்சாரு இல்ல, உங்களோட முகத்துக்காக தான் செஞ்சவன கால் கைக்காக செய்யலன்னு யாரும் கேட்கறது இல்ல. அது அர்த்தம் வந்து உங்களுக்காக அர்த்தம், அதே அடிப்படையில் பயன்படுத்தப்படும். அல்லாவுடைய முகம் இருக்கும்னு, அல்லாவுடைய முகம் தான் அது, அல்லாவுடைய முகத்தை தான் குறிக்குது. ஆனா எந்த கருத்தில் அது குறிக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க அல்லாஹு தஆலா உங்களை என்ன செய்யறான், நீ எங்க போனாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ இன்ன அல்லாஹ் வாசுவினன், அல்லாஹு தஆலா விசாலமானவன் மிக அறிந்த. இந்த வசனத்தை நீங்க ஓதுற டைம்ல உங்களுக்கு ஒரு எங்க திரும்பினாலும் அல்லாவுடைய முகம் இருக்குன்னு உங்களுக்கு கிபிலாவோட முக்கியத்தை இல்லாம போகும். இந்த வசனத்தை ஓதுற இடத்திலேயே அதான் கிபிலாவை முன்னோக்கணும் அப்படி என்றது, அது ஒரு அவ்வளோ ஒரு முக்கிய மாதிரி இந்த வசனத்தில் என்ன செய்யல, விளங்கல என்ன மாதிரி விளங்கும். என்ன காரணம்னா, அந்த வசனம் அப்படிதான் இருக்குது, கிழக்கு மேற்கும் அல்லாவுக்குரியது, நீ எங்க தெரியுமோ அல்லாவுடைய முகம் இருக்கும். அப்ப இதுக்கு மிக முக்கியமாக காரணத்தை படிச்சவொடனே எங்களுக்கு விளக்க என்ன செய்யும், தெளிவா தெரியும். சபபு நுஸூல் வருது பாருங்க, அதாவது புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ், அதாவது இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்னஹா நஸலத் ஃபீ ஸலாத்தில் முசாஃபிர், இது பிரயாணியுடைய தொழுகை விஷயத்தில் இறங்கிய வசனம். பிரயாணியுடைய தொழுகை விஷயத்தில் இறங்கிய வசனம் எதுக்கென்று சொன்னால், அதாவது நஃபில் தொழுகையை வாகனத்தில் தொழுவதற்காக, அந்த வாகனம் எங்க திசை திரும்பினாலும் என்ன செய்யலாம், தொழலாம் என்பதற்காக இறங்கிய வசனம் என்றார். அப்போ அல்லாஹு தஆலா தான் கிபிலாவை முன்னோக்குற சட்டத்தை மிக தெளிவாக குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்றான். பைத்துல் மக்தஸை நோக்கி தொழ சொன்னதும் அல்லாஹ், பைத்துல் மக்தஸிலிருந்து கௌபத்துல்லாவை நோக்கி தொழ சொன்னதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதுக்கு பின்னால கிபிலா என்பது முஸ்லிம்களுடைய அதாவது வணக்கத்துக்குரிய ஒன்றல்ல, அது இபாதத்துடைய ஒரு அடையாளமே தவிர வணக்கத்துக்குரிய ஒன்று. நீங்க வணங்குறது அல்லாஹ்வை தான் என்ற பொது விதி அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், பிரியாணியுடைய விஷயத்தை சொல்லி காட்டுறான். அதே போல கிபிலா பத்தி தெரியாதவர் விஷயத்துல என்னது கிபிலா தேர்றாரு, அவர் என்ன செய்யலாம் தொழலாம். அதே போலதான் ஒரு ஆள் கிபிலா முன்னோக்கி தொழுகிறாரு, அவர் சரியா என்ன செய்ய தேவலாம், அதே நேர்கூட்டில் அகலாங்க நெட்டாங்கெல்லாம் பார்த்து அதே பாகையில் இருக்கணும்ன்றது இல்லை, அது கொஞ்சம் வளைஞ்சிருந்தாலும் இப்படி இருந்தால் பிரச்சனை, திசை தான் எங்களுக்கு என்ன முக்கியம், எந்த திசையில நிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். அப்போ இதெல்லாம் பத்தி இந்த வசனம் என்ன செய்யுது, எங்களை நிரூபிக்குது. ஒரு பிரயாணியை பொறுத்த வரைக்கும் அவர் வாகனத்தில் பறந்து தொழக்கூடாது, சுன்னத்து தான் என்ன செய்யலாம், அவர் தொழலாம். டைம் போகும் என்ற பயம் இருந்தாலே தவிர, அந்த வக்து தாண்டிரும் வாகனத்தில் தொலாட்டி இறங்கினா வக்து தாண்டிரும் அப்ப என்ன செய்யலாம் தொழலாம். இல்லைண்டா சுன்னத்து தான் என்ன செய்யலாம் வாகனத்தில் தொழ, எங்களுக்கே அது பரந்து மாதிரி விளங்கிச்சு வாகனத்தில், ஏன்னா நம்ம சுண்ணத்து வந்து ஊரில் தொழுகிறவங்களே குறவு. அப்போ பரந்துல வாகனத்தில் சுண்ணத் தொழுகிற சப்ஜெக்ட் வந்து சிந்தனையிலேயே இல்லை, அதனால அது பரல தான் குறிக்கிது மாதிரியான ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆனால் அது வந்து சுண்ணத்து தொழுக வாகனத்தில் தொழுகிற சம்பந்தமான விஷயம் தான், அதில் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு பரல தொழுகையில். அவர் எப்படி தொழுகிறது அப்படின்றதுக்காக அல்லாஹ் தஆலா இறக்கின விளக்கத்துக்குரிய வசனம். அப்போ இந்த வசனத்தை அந்த காரணத்துக்கு நம்ம சுருக்கலாம், அது போன்றவர்கள் எல்லாருக்கும் சுருக்கலாம். அதே போல கிபிலா தெரியாதவருக்கும் என்ன செய்யலாம், இந்த வசனத்தில் நம்ம எடுக்கலாம். அப்ப சட்டம் கிபிலா நோக்கணும், அதே நேரம் கிபிலா தெரியவில்லை முயற்சி எடுத்துட்டோம்னா எங்கே நீங்க என்ன செய்ய தொழுங்க, அல்லாஹ்வுடைய முகம் அங்கே இருக்கும் அப்படி என்கின்ற அடிப்படையில் இதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். காரணம் தெரிஞ்சு கொள்றதுனால விளக்கம் எங்களுக்கு என்ன செய்ய தெரியுது. இந்த வசனத்தை பாருங்க, சூரா பக்ரா 158, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய புனித அடையாளங்களில் உள்ளவைகள். அல்லாஹ்வுடைய சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய புனித அடையாளங்களில் உள்ளவைகள். ஃபமன் ஹஜ்ஜல் பைத்தவ் அத்தமர், யார் ஹஜ்ஜி செய்கிறாரோ கௌபாவை, அவை அத்தமர் அல்லது உம்ரா செய்கிறாரோ, ஃபலா ஜுனாஹ அலைஹி அய்யத்தவ்வஃப பிஹிமா, அதிலே தவாஃபு செய்வதில், அல்லாஹ் இங்கே தவாஃபுன்னு சொல்ற சய, அதாவது சஃபாலிருந்து மர்வா வரைக்கும் மர்வாலிருந்து சஃபா வரைக்கும் இப்படி தவாஃபு செய்வதில் குற்றம் இல்லை. யார் உம்ராக்கு போறாரோ, யார் ஹஜ்ஜிக்கு போறாரோ, சஃபாவும் மர்வாவும் வந்து அல்லாஹ்வுடைய புனித அடையாளங்கள் உள்ளவைகள். எனவே அதுல நீங்க தவாஃபு செய்யறதுல சஹி செய்யற, அதாவது சஹி செய்யறதுல இங்க தவாஃபுன்னு சொல்ற சஹி, சஹி செய்வதில் உங்களுக்கு குற்றம் இல்லை. குற்றம் இல்லை எனவே நீங்க இந்த வசனத்தை ஒரு டைம் உங்களுக்கு என்ன விளங்கும், அப்ப சஹி வந்து ஒரு நாள் நம்ம கடமைன்னு நினைச்சிட்டு இதாவது சுண்ணத்து தான் போல, இது விரும்பினா நம்ம செய்யலாம் விரும்பினா செய்யாம இருக்கலாம்னு இந்த வசனத்துல அந்த அந்த வசனத்தோட நடையில் எங்களுக்கு ஒரு விளக்கம் வருதா இல்லையா. ஃபலா ஜுனா ஹாலி, இத அதாவது அதாவது உருவத்தி பின் ஜுபைர் ரதியல்லாஹுன் அவர்கள், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹுனுடைய தாத்தாவுடைய மகன் அஸ்மா ரதியல்லாஹுடைய மகன் கேட்கிறாரு, அதாவது இந்த வசனம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது சஃபா மர்வா கடையில் சஹி செய்யாட்டி குற்றம் இல்லை, மூமின்களுக்கு குற்றம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்று இந்த வசனத்தை வச்சு அவங்க ஆயிஷா ரதியல்லாஹுட்ட கேட்கிறாங்க. இது புகாரி முஸ்லீமில் வாரிசு. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, அப்படி அல்ல, இது வந்து அப்படி அல்ல, இது எதுக்கு இறங்கிச்சு அப்படி என்று சொன்னால், இந்த சஃபால வந்து அதாவது இசாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுளும், மர்வால வந்து நாயிலா என்று சொல்லக்கூடிய காதலர் கடவுள் வழங்கிட்டா கடவுளும் அன்றைக்கு இருந்தாங்க ஜாகிலிய மக்கள்கிட்ட. இவங்க வந்து இந்த கடவுளர்களுக்காக என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த பரக்கத்தையும் தேடி அவங்களையும் ஒரு புனிதமாக்கித்தான் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்போ முஸ்லிம்கள் இந்த சட்டம் இறங்கின உடனே சஃபா மர்வாவில் இப்படி அதாவது ஓடுற சம்பந்தமான இதெல்லாம் இறங்கினா அவங்க வந்து இஸ்லாம் கிடைச்ச பொருள் அதில் சஹி செய்யறதுக்கு என்ன செஞ்சாங்க, சங்கடப்பட்டார்கள். ஏன் சங்கடப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், இது கடவுள்கள் சஃபாவில் ஒன்றிக்கு மறுவாழ ஒன்றிருக்குது, இதுக்காக வேண்டி நடந்ததாக அவங்க சங்கடப்பட்டார்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினா அது உங்களுக்கு சங்கடமே பட வேண்டிய அவசியம் நீங்க இல்லை அப்படி என்று அந்த சங்கடத்தை நீக்கிற அடிப்படையில் அந்த வசனம் இறங்கிச்சே தவிர, இது வந்து கடமையா சுன்னத்தாண்டத்தை விளங்கப்படுத்தி என்ன செய்யல, இந்த வசனம் இறங்கவில்லை. நம்ம வந்து அதாவது ஒரு ஆள் சொல்றத பொறுத்து தான் பதிலும் அமையும், குர்ஆனும் அந்த அந்த சந்தேகங்களுக்கு உள்ள பதிலாகவும் என்ன செய்யும் அமையும். ஒருத்தர் சொல்றாரு இன்றைக்கு நீ முட்டை சாப்பிடக்கூடாது, நான் இன்றைக்கு முட்டை தான் சாப்பிடுவேன் ஒருத்தர் திருப்பி சொன்னார்னு வைங்களேன், வேறொன்னும் சாப்பிட மாட்டேன்னு அர்த்தத்தில் சொல்லப்படலை, அவன் வானான்னு சொன்னதை நான் செய்வேன் அர்த்தத்தில் தான் சொல்லப்படுறது. அப்போ மொழி நடைகளில் எல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே வெட்ட வெளிச்சமாக விளங்கிடுமன்றது இல்லை.
அதுக்குதான் உசூல் ஃபிக்ஹ் உசூல் தஃப்ஸீர் எல்லாம் படிக்கிறேன்னதுக்குன்னா ஒரு ஒரு 50 விதமானவைகள் எங்களோட நடையில எல்லாம் விளங்கிடும். சில கேள்வி நம்ம இப்ப கேட்டாலே உங்களுக்கு விளங்கும், அது இதெல்லாம் மொழி நடையில இருக்கு, இது எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்ன்றதுக்கு ஒரு இன்னமே நம்ம அதை அதை உசூல்களை கொஞ்சம் படிக்கிற டைம்ல தான் மொழி நடையை புரிஞ்சுக்கொள்ற சப்ஜெக்ட் என்ன செய்யும் விளங்கும். அப்போ அது இயற்கையான விஷயம். ஜெயிது வந்தான் அப்படி என்று சொன்னா நம்ம ஹாமித் வரவில்லை என்று விளங்குறது இல்லையே, அது மாதிரி ஜெயிது வந்தான்னா ஹாமித் வரவில்லை என்று விளங்குறது இல்லை. இந்த மாதிரி சில சொற்கள் இருக்கு, இதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஹாமித் வந்தான் இன்னொரு அறிவிப்பு வரும், ஒன்று கொண்டு முரண் இல்லை. ஆனா எங்கட பேச்சில முரண் மாறியான ஒரு சிந்தனை என்ன செய்யும், வந்துடும். ஜெயித் வந்தான் வருது, இங்க ஒரு ஹாமித் வந்தான் வருது, மறுபடியும் ஒன்று கொண்டு முரண், இது மறுத்துச்சாண்டு விளங்கணுமே. அதே மாதிரி ஒரு வார்த்தை குற்றம் இல்லை என்றது எப்ப ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கொள்ளலாம். ஒன்று எடுத்த எடுப்புல நீங்க வெஸ்டா சொல்றீங்கடா குற்றம் இல்லை என்றது, அது வாஜிபா சுன்னத் விளங்கப்படுத்துறது. குற்றமா நினைச்ச ஒரு ஆளுக்கு குற்றம் இல்லைன்னு நீங்க பதில் சொல்றீங்கன்னா அங்க வாஜிப் சுன்னத் விளங்கப்படுத்தல, நீங்க தாராளமா செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அடிப்படையில் சொல்லப்பட்டது. இந்த மருந்தை குடிச்சா பரவாயில்லையான்னு டாக்டர்கிட்ட கேட்கிறோம், இல்ல அது பரவாயில்ல தாராளமா குடிங்கன்ற அர்த்தம், நீங்க குடிக்க தேவையான அர்த்தம் இல்லது, விரும்பினா குடிங்கன்ற அர்த்தம் இல்ல, கட்டாயம் குடிக்கணும் அதுல பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஆனா வசன நட அவன் கேட்ட கேள்விக்கு பதிலாக தான் என்ன செய்யும் வரும். எனவே சில இடங்களை புரிஞ்சு கொள்றதுல அந்த மாதிரியான சில சப்ஜெக்ட் இருக்குது. உதாரணமா நீங்க இணை வைத்தால் அமல்கள் அழிந்து விடும் குரான் வசனம் வரும், அதுல இணை வைத்தால் அமல் அழிந்து விடும் வசனத்துல இருக்குது, இணை வைக்காட்டி அமல் அழியாதுன்றது விளக்கத்துல இருக்குது. விளங்கிட்டா அசர் தொழுகை யார் வேண்டுமென்று விட்டு விடுகிறாரோ அவருடைய அமல்கள் அழிந்து விடுமென்று வருது. இப்ப அந்த வசனத்துக்கு இந்த வசனம் முரம்படுற மாதிரி விளங்கும், வசனத்துக்கு வசனம் முரம்படுறதா, வசனத்தை எடுத்த விளக்கத்துக்கு முரம்படுதா, விளக்கத்துக்கு தான் என்ன செய்யுது முரம்படுது. நீங்கள் இணை வைத்தால் அமல் அழிந்து விடுமென்றது வசனம், இணைவை காட்டி அமல் அழியாதுன்றது சிந்தனை எங்களுக்கு விளக்கத்துல பிறக்கிறது, வசனத்துல இல்ல. அசர் தொழுகையை விட்டால் அமல் அழிந்து விடுமென்றது இந்த விளக்கத்தோட தான் என்ன செய்யுது மோதுது, வசனத்தோட என்ன செய்யல மோதல்ல. அந்த வசனம் இணை வைத்தால் அமல் அழிந்து விடுமென்று சொல்லுது, இந்த வசனம் அசர் தொழுகையை விட்டால் அமல் அழிந்து விடும் சொல்லு, ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யலாம் ஈஸியா விளங்கலாம், முரம்பட்டது விளக்கத்தோடு தான். அப்ப இது எப்படி எடுக்கணும் என்றதெல்லாம் அதுக்கு தான் அதாவது உசூல் என்று சொல்லி ஒரு பகுதியை என்ன செய்யறது சொல்றது. ஆனா ஒரு 50-60 விதமான விஷயங்கள் நாங்கள் தானா என்ன செய்வோம் விளங்கிக்கொள்வோம், ஒரு 40-50% விஷயங்கள் கட்டாயம் தசீல் பண்ணி இதை இப்படித்தான் விளங்கணும் என்றது படிச்சா தான் என்ன செய்யும் அது விளங்கும். எனவே அதாவது இந்த வசனம் சபபு நுசூலோடு சம்பந்தப்பட்ட இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்தை நம்ம காரணத்தை படிச்ச உடனேயே ஓகே அப்ப இது வந்து இதுக்கு தான் என்ன செஞ்சது இறங்கிச்சு அப்படின்றத நம்ம இதுல என்ன செய்யறோம் நம்ம புரிந்து கொள்கிறோம். அது போல வந்து இந்த இது அப்ப இது முதல் மிக பிரதானமாக வந்து அப்ப எனவே இதை படித்துக் கொள்வதன் ஊடாக நம்ம வந்து குர்ஆன் வசனங்களுடைய அந்த சட்டங்களை தெளிவாக விளங்கிக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பும் அந்த வசன நடையை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இதில் என்ன செய்கிறது இடம்பெறுகிறது என்பதை நம்ம இதில் தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக வந்து அதாவது ஒரு சில அதாவது காரணங்களை நம்ம தெரிஞ்சு கொள்வதன் ஊடாக இன்னொரு பயன் என்னன்னா எது மக்கா வசனம் எது மதீனா வசனம் என்றதை என்ன செய்வோம் அதில் புரிந்து கொள்வோம். உதாரணமாக உங்களுக்கு மக்கால் இறக்கப்பட்டுச்சா மதீனால் இறக்கப்பட்டுச்சா ஒன்றுமே தெரியாது. தப்பத் யதா அபி லஹபி வத்தப் மா அக்னா அன்ஹு மாலு ஒமா கசபன் படிக்கக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது மக்கால் இறக்கப்பட்ட வசனம் தான் அப்படின்னு நீங்கள் அதை வச்சு விளங்குவீங்க. அதே போல சில வசனங்களை நீங்கள் படித்தாலே இதா ஜா அனசுருல்லாஹி வல் ஃபத் அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வந்து சின்ன சூரா நீங்கள் அது மக்கால் இறங்கின சூரா மாதிரி தான் இங்கே குலபில் பல குலபிர பின்னாஸ் இந்த மாதிரி இதில் தான் இருக்குது. குலபிர பின்னாஸ் குலபில் பலக்கு கூட மதியனால இறங்கிச்சா மக்கால் இறங்கிச்சான்னு கருத்து முரம்பாடு இருக்குது சரியா. இப்போ அந்த மாதிரி சின்ன சூறத்தான் இருக்குது ஆனால் நம்ம எடுத்த எடுப்பில் என்ன சொல்லுவோம் இது மதியனால இறங்கின சூறா தான். அதில் அந்த ரீசன் எங்களுக்கு விளங்குறதுனால மக்கி மதனி நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு காரணம் இருக்கு. இன்னொன்று மாற்றப்பட்டது மாற்றியதன்றத்தை புரிஞ்சு கொள்றதுக்கும் இந்த காரணங்கள் என்ன மிக முக்கியமான ஒரு பகுதியாக என்ன செய்யும் இருக்கும் இந்த காரணங்கள். இப்போ அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆனில் வந்து இந்த காரணம் அதாவது நான் சொல்றது மாற்றப்பட்டது என்றதை புரிஞ்சு கொள்றதுக்கான வசனத்தை பாருங்க. சூரா மாஇதால 93 வசனம் லைஸ அலல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களுக்கு ஜுனாஹ் குற்றம் இல்லை ஃபீமா தைமு அவர்கள் சாப்பிட்ட விஷயத்தில் எந்த குற்றமும் இல்லை. இதா மத்த கௌ ஆமனு வ அமிலு ஸாலிஹாதி சும்மத்த கௌ ஆமனு சும்மத்த கௌ அஹ்சனு வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் அதாவது அவர்கள் இறைச்சத்தோடு வாழ்ந்து ஈமானோடு இருந்தால் அவர்கள் சாப்பிட்ட விஷயத்தில் எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு இறங்குது ஒரு வசனம். இந்த வசனம் எதற்காக இறங்கியது என்று சொன்னால் சாராயம் தடை செய்யப்படுது, சாராயம் ஹராமாக்கப்படுகின்ற நேரத்தில் சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் பேசிக்கிறாங்க எங்கள்ல நிறைய பேர் சாராயம் வயிற்றில் இருக்கிற நிலையில் என்ன செஞ்சிட்டாங்க மரணித்திருக்கிறார்கள். அப்படின்னா ஜிஹாத்ல கலந்து கொண்டாங்க, போராட்டங்களில் கலந்து கொண்டாங்க, மௌத்தாயிட்டாங்க, ஷஹீதாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதனை செய்து ஹராமண்ட வசனம் இறங்குது அப்படி என்று அவங்க சங்கடப்பட்டாங்க. சங்கடப்பட்டோடனே இந்த வசனம் என்ன செய்து இறங்குது, அவர்கள் ஏற்கனவே சாப்பிட்டதுல எந்த என்னது குற்றமும் கிடையாதுன்னு அல்லாஹு தாலா என்ன செய்தான், அந்த வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கினான் வருது. இப்ப இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்த உடனே இது அதை விளங்கிடும், இது சாராயம் ஹராமாக்கப்பட்ட உடனே இறங்கின ஒரு வசனம். இந்த வசனம் உங்களுக்கு ஆதாரம், அதுக்கு முன்னால மாற்றப்பட்டவைகள், அதுக்கு மாற்றப்பட்ட வசனங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த சபபு நுசூல் உங்களுக்கு என்ன செய்ய ஆதாரம் இருக்கும். இந்த சபபு நுசூல் இல்லையா, இந்த காரணம் இல்லையா, அந்த வசனத்துல நீங்க எப்படி புரிஞ்சு கொள்வீங்கன்னா, சாப்பிட்டவைகளில் குற்றம் இல்லை அப்படின்னா தெரியாம சாப்பிட்டா அது குற்றம் இல்லை என்ன மாதிரி நம்ம என்ன செய்வோம், விளங்கிக் கொள்ளுமே தவிர இது சாராயத்தோட தொடர்படுத்தி மாற்றப்பட்ட வசனங்கள் மாற்றிய வசனங்கள் என்ற மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம், புரிஞ்சு கொள்ள மாட்டோம். இது முக்கியமான ஒரு பகுதி. ஆனா என்ன ஒரு பெரிய ஞாபகத்தை, தமிழ்ல வந்து இறக்கப்பட்ட காரணங்கள் சம்பந்தமான அந்த மொழிபெயர்ப்பு தனியா செஞ்சு தனி புக்கா போட்டிக்கிறான், அல் குர்ஆன் இறக்கப்பட்ட காரணங்கள் அப்படி என்று அப்படியே முழுசா தொகுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டிக்கிறான். ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகலாம், ஆனா தொகுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க, தமிழ்லேயே ஒரு நூலா வந்திருக்கு, இங்கிலீஷ்ல உருதுல எல்லாம் அது வந்துருக்குமே, ஃபர்ஸ்டா இங்கிலீஷ் உருதுல வந்துடும், ரெண்டாவது என்ன செஞ்சிடும் இங்கிலீஷ்ல வந்துடும். தமிழ் நான் சொன்ன மாதிரி 2300-2400களில் என்ன செய்யும் அது வரலாம் அந்த மாதிரி இன்ஷால்லா. இந்த மாதிரி ஆனால் இதில் கொஞ்சம் மாஷால்லாண்ட அவசரமாக என்ன செஞ்சுட்டு இது மொழிபெயர்ப்பு செஞ்சு போட்டிக்கிறான். அப்போ இதன் ஊடாக நம்ம வந்து இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சு கொள்றோம், அது அதாவது மாற்றப்பட்ட சட்டம். அதே போல அதாவது ரமதானுடைய சப்ஜெக்டில், இப்போ ரமதானுடைய சப்ஜெக்ட்லையும் நம்ம தெரிஞ்சு கொள்றதுல சில சட்டங்கள் சூரா அதாவது சூரா பக்ரா 187 சூரா பக்ரா 187 அல்லாஹு தஆலா சொல்றான், உஹில்ல லகும் லைலத்துஸ் ஸியாம் அர்ரஃது இலா நிஸாயிக்கும், நோன்புடைய இரவுகளில் நீங்கள் மனைவியர்களுடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மனைவியர்களுடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது, அது அனுமதிக்கப்பட்டு விட்டது. ஹுன்ன லிபாசுன் லகும் வ அன்தும் லிபாசுன் லஹுன், அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. அலிமல்லாஹு அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும் ஃபதாப அலைக்கும், நீங்கள் உங்களையே நொந்து கொண்டிருந்தீர்கள், அதாவது செயலுண்டு உள்ளம் உண்டாக நீங்க என்ன செஞ்சீங்க இருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். அதனால் அல்லாஹு தாலா அதை உங்களை மன்னித்து விட்டான், வஃபா அன்கும், அதை அல்லாஹு தாலா அழித்து விட்டான். ஃபல் ஆன பாஷிரூஹுன்ன, இப்பொழுது நீங்கள் அவர்களோடு என்ன செய்யலாம், ஒன்று கூடலாம். வபத்தகு மா கதபல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. இல்ல அல்லாஹ் உங்களை எழுதியதை தேடிக்கொள்ளுங்கள் என்ன, ரெண்டு கருத்து சொல்லுவாங்க, ஒன்று ரமதான்ல மனைவியோட ஒன்று கூடுங்க, ஹலாலான குழந்தைகளை உங்களுக்கு என்ன செய்யுங்க தேடிக்கோங்க, இன்னொன்று மனைவியோட உங்களுக்கு ஒன்று கூடுவது அனுமதி, அல்லாஹு தாலா இந்த ரமதான் உங்களுக்கு விதித்த அந்த லைலத்துல் கதிர் நன்மைகள் இதை நீங்க என்ன செய்ய தேடிக்கங்க, ரெண்டு தஃப்சீரும் அதில் என்ன செய்யுது உண்டு. இப்ப இந்த வசனம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் புரியுது, இது ஏதோ சஹாபாக்கள் என்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா விளங்குது. ஆரம்பத்தில் ரமதான்ல எல்லாமே தடை, ஒரு மாத காலம் உண்ணவும் கூடாது குடிக்கவும் கூடாது, இரவுல என்ன செய்யலாம் உண்ணலாம் குடிக்கலாம், ஆனால் மனைவியோடு என்ன செய்யக்கூடாது ஒன்று கூட கூடாது ஒரு மாத காலம். இந்த சட்டம் என்ன செஞ்சு இருந்தது, நான் வந்து நோன்பின் வரலாறு என்ற தலைப்பில் அந்த அந்த சப்ஜெக்டை சுருக்கமாக என்ன செஞ்சேன் பேசினேன், அது இங்கே தான் பேசினேன் நினைக்கிறேன் சரியா. அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா இந்த சட்டத்தை இறக்கி அனுமதியை கொடுக்குறான். இப்போ குர்ஆன் வந்து ஒரு மனிதனுடைய அந்த குடும்பத்தும் குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்துக்கும் சட்டையாப்பு அல் குர்ஆன். அப்போ அல்லாஹு தாலா இந்த அனுமதி இறக்கினூடாக நாங்கள் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்கிறோம், இதுக்கு முன்னால் அனுமதி மாதிரி எந்த வசனங்கள் வந்தாலும் அல்லது எந்த செய்திகள் வந்தாலும் இதனூடாக அது என்ன செய்தி மாற்றப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தினூடாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப சபபு நுசூலை நம்ம தெரிந்து கொள்வதனூட, இந்த சபபு நுசூல் இதுக்கு இல்லைன்னு வைங்களே, இந்த வசனத்தை வச்சு நம்ம என்ன விளங்கிக்கொள்வோம்னு சொன்னா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் விளங்கிக்கொள்வோம், அதாவது சங்கடப்படாம நீங்க அதாவது கணவன் மனைவி ஒன்று சேரலாம் அப்படி என்றுதான் விளங்கும்போது, இதுக்கு முன்னால அப்படி இருந்துச்சு அப்படி சட்டம் உண்டு இருந்துச்சு என்ற விளங்குறதுக்கு இதுல எதுவுமே என்ன இல்லை. எனவே அஸ்பாபு நுசூலை படிப்பதன் ஊடாக பல விடயங்களை நாம் என்ன செய்கிறோம் தெரிஞ்சு கொள்கிறோம் என்பது இதனூடாக நம்ம தெரிஞ்சு படித்த விஷயம். அடுத்ததாக அதாவது இப்ப நம்ம இந்த தெரிஞ்சு கொண்ட விஷயத்தில் ஒரு சில காரணங்கள் இப்ப நம்ம விளங்கப்படுத்துறதுக்கான சில காரணங்கள் சொன்னேன், அதெல்லாம சபபுன்னுசூல் ஒன்று என்று நம்ம இப்ப தெரிந்து கொள்வோம். அதுல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது சூரா இஸ்ரால 85வது வசனம் புகாரியில வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊல் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதாவது இஸ்ரா 85 வசனத்துக்குரிய தஃப்சீரா, அது எஸ் அலூனக்கா அனி ரூஹ், உம்மிடத்திலே உயிரை பற்றி அவர்கள் என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி, சொல்லுங்கள் உயிர் என்பது எனது இறைவனது காரியங்கள்ல உண்டு என்று சொல்லுங்க. இந்த எஸ் அலூனக் உம்மிடத்திலே கேட்கிறார்கள் அப்படின்றதுல பெரும்பாலான கேள்வி நன் முஸ்லிம்ஸ், முஸ்லீம் அல்லாதவங்க கேட்டது. முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்டு இறைவன் அளித்த பதில்கள் அப்படின்னு தொகுத்த நிறைய விஷயம் என்ன செய்ய வரும், அவ்வளவு செய்திகள் என்ன செய்ய இருக்குது. முஸ்லீம்கள் கேட்டதுமேக்கு முஸ்லீம் அல்லாதவங்க கேட்ட கேள்வியில் அல்லாஹ் பதில் சொல்லிக்கிறான். அதுல ஒன்றுதான் எஸ் அலூனுக்கு அனிர்வு. அவர் ரசூலாங்க, அவர் ரசூலாங்களோட அப்துல்லா இப்னு மசூத் போய் கண்டிருக்கிறாங்க மதீனால வச்சு. அந்த நேரத்தில் சில யூதர்கள் அந்த பக்கத்தால் போறாங்க. அப்ப அதுல சிலர் சொல்றாங்க, அவர்கிட்ட கேளுங்க உயிரை பத்தி கேளுங்க. யூதர்களுக்கு வேத அறிவிக்கு தானே, அதனால விளங்குறதுக்கு கேட்கறது இல்லை, ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு, அப்படி ஏதாவது நபி இல்லைன்றது ஏதாவது மாத்தி விடுறதுக்காண்டி கேட்கறது. உதவியா இருக்க வேண்டியவங்க உபத்திரமா இருந்தாங்க. அப்ப கேளுங்கன்றாங்க. அப்ப கேட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் என்ன செய்தார்கள், அமைதியாக இருந்தார்கள். அதாவது தலையை குடிச்சுக்கணும், அமைதியா இருந்தாங்க. அப்ப அப்துல்லா இப்னு மசூர் சொல்றாங்க, அப்ப ரசூல் அவங்களுக்கு இப்ப வஹி இறங்குவதாக நான் உணர்ந்தேன். அதுக்கு பின்னால வஹி இறங்கிச்சு. அதுபோல வகி அந்த இறங்கிய பின்னால ரசூலாங்க சொன்னாங்க, குளிர் ரூஹும் இன் அம்பி ரப்பி, நபியை சொல்லுங்கள் உயிர் என்பது எனது காரியம், எனது இறைவனது காரியம். ஒமா ஊத்தி துமின் எல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். அப்படின்னா மறுமை நாள் வரைக்கும் உயிரின் ரகசியத்தை யாராலும் என்ன செய்யலாது, கண்டுபிடிக்க முடியாது, ஒன்றும் செஞ்சிட முடியாது. செல்ல பிரித்து அதுக்குள்ளால போய் முழு செல் அந்த என்னது அந்த மைக்ரோபயாலஜியும் படித்து எங்கெல்லாம் போனாலும் சரி, அது இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் செல் செய்கிற அளவுக்கு வந்தாச்சு. உயிர் வந்து ஒன்றும் செய்யலாது. அதுக்கு உயிர் கொடுப்பதாக இருந்தாலும் குளிர் ரூஹமின் அம்ரி ரப்பி அப்படி என்று சொல்றது தான் அதில் வரக்கூடிய அம்சம். அதாவது இப்போ நம்ம அந்த காலத்தில் தான் நிற்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் காலத்தில் நிற்கிறோம். அவனுக்கு உள்ள மெயின் பிரச்சனை என்ன, உசுறு தான். செய்யறதெல்லாம் ஓகே, உசுறு தான் அவனுடைய பிரச்சனை, சார்ஜ் கரண்ட் அதுதான் அவனுடைய பிரச்சனை ஆகிறத பாக்குறோம். அப்ப இதுதான் இந்த இதன் இறக்கப்பட்ட காரணத்தை நம்ம இதில் பாக்குறோம். சூரா இஸ்ரா 85 வசனம் ஒரு காரணம். அதே போல இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இறங்கி அபஸ வதவல்லா அன்ஜா அஹுல் அஹ்மா வமா யுத்ரீக அல்லஹு யஸா, ஒரு குருடர் வந்ததற்காக அவர் கடுகெடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார். யாருடைய விஷயத்தில் இறங்கிச்சு, அப்துல்லா இபின் உம்மி மக்தூமுடைய விஷயத்தில் இறங்கிச்சு. அவர் பார்வையற்றவராக இருந்தார். ரசூலாங்கிட்ட வந்து அல்லாவின் தூதரே எனக்கு வழிகாட்டுங்க அப்படி என்று சொல்றாங்க. அந்த இடத்துல குறைசிகளும் முக்கியஸ்தர்கள் அங்கு இருந்துட்டாங்க. ரசூலாங்க அவங்க நேர்வழி பெறணும், அவங்க நேர்வழிப்பட்ட அவங்களுக்கு பின்னால் உள்ள நிறைய பேர் நேர்வழி வேறொன்றுக்காகல, அவங்க வந்தா வந்து எனது பொருளாதாரம் அது இது அதுக்கல்ல, அந்த அவங்களுக்கு பின்னால் நிறைய மக்கள் வருவாங்கிறதுக்காக ரசூலாங்க அவங்கள ஒரு முக்கியத்துவம் கூட, அவங்க இவங்களை வெறுப்பாங்களே என்றதுக்காக வேண்டிதான் ரசூலா சங்கடப்பட்டாங்க. மற்றபடி ரசூல்லாங்க அப்துல்லா பின் மக்கள் நினைச்சு சங்கடப்படல. இஸ்லாத்தியத்து கண்ட பிலால் இருக்கிறாங்க, எத்தனையோ என்ன சுஹைப் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ரசூல் சொல்ல அதுக்காக நான் சங்கடப்படலை. ஆனால் முன்னாள் உள்ளவங்களுக்கு அந்த இஸ்லாம் என்ன செஞ்சிடும், கிடைக்காம போயிடும் என்றதுக்காக ரசூலா மோத திருப்பிக்கிறாங்க, கடுகெடுத்தார்னு வருது. அப்போ அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இறக்கிறான், அபஸ வதவல்லா, அவர் கடுகெடுத்தார் முகத்தை திருப்பிக் கொண்டார். இந்த வசனம் யாருக்கு இறங்கிச்சு, ரசூலாங்களுக்கு. அப்ப யாரை பார்த்து பேசணும், ரசூலாங்களை பார்த்து. அப்ப எப்படி இறங்கணும், நீங்க கடுகெடுத்தீங்க நீங்க முகத்தை திருப்பினீங்கன்னா இறங்கணும். அல்லாஹ் எப்படி இறக்குறான்னு சொன்னா, அபஸ வத்தவல்லா, அவர் கடுகெடுத்தார் முகத்தை திருப்பிக் கொண்டார். சஹாபாக்களை பார்த்து என்ன செய்யறான், பேசுறான். அல்லாஹ்வுடைய கண்டிப்பு முறையில குர்ஆன்ல பலாகான்னு சொல்லுவாங்க. அதாவது குர்ஆனை வந்து இலக்கிய தன்மை குர்ஆன்ல எப்படி இருக்கு, அதை எப்படி கையாளப்பட்டிருக்கேன்னு சொல்லி அது தஃப்ஸீர்ல பகுதியில் வரும். அதில் ஒரு முக்கியமான பகுதி இது, அபஸ வத்தவல்லா, அவர் கடுகெடுத்தார், அவர் புறக்கணித்தார். அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா சொல்றான், அவருடைய ஒரு குருடர் வந்ததற்காக வமா யுதிரிக், நபியே உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறா, நேர ரசூலான பத்தி பேசுறா. இது கண்டிப்பு தோரண குர்ஆன்ல என்ன செய்யுது, விளங்குது. கண்டிப்பு தோரணை குர்ஆன்ல விளங்குது. நம்ம மூணாம் நபரை பார்த்து நம்ம பேசுவோமே, ரெண்டாம் நபரை குறித்து, முன்னால் உள்ள நபரை குறித்து, மூணாம் நபர்கிட்ட பேசுறது வந்து கண்டிப்பு தோரணை. இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்தீங்க நம்ம சொல்லுவோமா, அந்த நடை குர்ஆன்ல நீங்க பல இடத்துல என்ன செய்யலாம், கண்டிப்பா பார்க்கலாம். அது இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயம். இப்ப இதுல அது எதற்காக இறங்கிச்சேன்னா, அப்துல்லா இபின் உம்மி மக்தூம் விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புறக்கணிச்சதுனால இறங்கிச்சு. இந்த அறிவிப்பால் வரிசையில சில கருத்து முரண்பாடுகளும் உண்டு, இருந்தாலும் அதுலதான் இது என்ன செஞ்சது, இறங்கிச்சு. இதுல நீங்க என்ன பாக்கணும்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடுகடுத்து முகத்திருப்பி கொண்டது அல்லாஹு தஆலா கண்டிச்சு இறங்கின வசனத்தின் ஊடாக இந்த சபபு நுஸூல் நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். இதுல நான் சொன்ன எல்லா பலனும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். இல்லைன்னா வெறும் அந்த கருத்தை நம்ம புரிஞ்சு கொள்வோம், ஆனா இவ்வளவு பலீகாக இவ்வளவு ஆழமாக நம்ம அப்ளை பண்றதுக்கு அந்த காரணம் என்ன செய்யுது, எங்களுக்கு உதவுது. அதாவது யாருக்கு இறங்கிச்சு, எப்படி இறங்கிச்சு, எந்த சூழ்நிலை இறங்கிச்சுன்றது உதவுது. இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் முஸ்லிம்களுக்கு வழி தவறிய முஸ்லீம்கள்ல தவறி போன முஸ்லீம்கள்ல தேவை உள்ளவங்களுக்கு தஅவா செய்வது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதை விட மிக முக்கியமானது. இது முக்கியமான ஆதாரம். முஸ்லீம் அல்லாதவங்க எந்திட்டீங்க அவங்க புறக்கணிச்சு அல்லாஹு தஆலா என்ன சொல்றாண்டா, பயந்த நிலையில் உம்மிடத்தில் வந்தவரை புறக்கணிக்கிறீங்க, வேணாமண்டு இருக்கிறவங்களுக்கு கவனம் செலுத்துறீங்கன்றாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் தேவையுடையவனாக இருந்தால், வழிகேட்டில் இருந்தால், தவறில் இருந்தால், அவனுக்கு நம்ம என்ன செய்யணும், அவனை விளங்கப்படுத்துற அவனுக்கு சொல்றது மிக முக்கியமான ஒரு அம்சம். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்றது இரண்டாவது என்ன ஒரு அம்சம் அவங்களுக்கு சொல்லணும். அப்போ திடீர்னு ஒரு பயன் சொல்லணும், அவன் மௌத்தாயினா அல்லாஹ்வுத்தால எங்கள்கிட்ட கேட்க மாட்டான், அவன் மௌத்தாயினா எங்கள்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். அப்படி யார் சொன்னது? உலகத்துல மௌத்தாகிற முஸ்லீம் அல்லாதவர்கள் பிரச்சனையே நம்மகிட்ட கேள்வி கேட்பான்னு சொல்றது முதல் பிழையான ஒரு சப்ஜெக்ட். அப்படியான ஒரு கேள்வி ரசூலாங்களுக்கு இருந்தா ரசூலாங்களை எல்லாம் மக்கா மதீனால சுருக்கிக்க கூடாது. ரசூலாங்கள் வந்து சர்வதேச எடுத்துக்கு போன எல்லா ஊருக்கும் அனுப்பிக்கணும் ரசூலாங்கள் அல்லா. மேராஜில் ஏழாம் வானத்துக்கு எடுக்கிற அல்லாஹு தாலா முழு உலகத்துக்கு எடுக்கலாமா இல்லையா எடுத்துருங்க? அப்படியெல்லாம் இல்ல. நம்ம வந்து இஸ்லாம் அடுத்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு போய் சேர்றதுக்கான ஒரே சப்ஜெக்ட் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் இருக்குது, அல்லா என்ற ஒருவன் இருக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னு தெரியறதே இஸ்லாம் போய் சேர்ந்தாச்சு, அவ்வளவுதான். விளக்கமா இப்னு கஸீர் போய் சேர்ந்து, தபரி போய் சேர்ந்து, புகாரி போய் சேர்ந்து, முஸ்லீம் போய் சேர்ந்து, அப்படியே ஒரு நிபந்தனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. முஸ்லீம்கள் அஞ்சு நேரம் தொழுகிறாங்க, ஏக இறைவனை வணங்குறாங்க, முஸ்லீம்கிட்ட குர்ஆன் இருக்குது, முஸ்லீம்கள் ரசூலான் பேட்டி, இவ்வளவு செய்தி போனா போதும், அதான் இஸ்லாம் போய் சேர்றது. அதான் இஸ்லாம் போய் சேர்றதே தவிர அதுக்கு நம்ம எல்லாம் செஞ்சா தான் போயிரு சேர்ந்து அர்த்தம் இல்ல. அதே நேரம் நன்மையவி தீமையை தடுக்கிற இந்த வேலை மிகப்பெரிய பணி. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில போய் பிரச்சாரம் செய்யறது, எடுத்து சொல்றது, அதுக்காக சுமக்கிறது, அதுக்காக கஷ்டப்படுறது மிகச்சிறந்த பணிகள்ல உண்டு. ஆனா அதுக்காக வேண்டி இங்க முஸ்லீம்கள்ல தவாவை ரெண்டா படுத்தி, இது தவாவல்லையா, இது தர்பியாவா, அதான் தவாவா, யார் பிரிச்சது? இது அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், இதான் தவான்றான், இதான் மிக முக்கியமான தவான்னு சொல்றத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். ரைட், இந்த சந்தர்ப்பம் வந்தனா அதை சொல்லிக்கின்றேன். எனவே இந்த இடத்துல இது ஒரு செய்தி. அதே போல ரசூல் சூரா ஆல இம்ரான் 195, இது ஒரு இறுதியான ஒரு காரணமா விளங்கிக்கலாம். சூரா ஆல இம்ரான்ல 195 வசனம், உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அதாவது அல்லாஹு தாலா வந்து ஹிஜ்ரத் விஷயத்துல பெண்களை பத்தி எதுவும் சொன்னதாக என்னது நான் கேட்கலையே என்று உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹிட்ட சொல்றாங்க. அப்ப அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனம் இறக்கி வைக்கிறான், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனம் இறக்கி வைக்கிறான், ஃபஸ்தஜாப லஹும் ரப்பஹும், அல்லாஹு தாலா அவர்களுக்கு பதிலளித்தான், அன்னி லா உதீஉ அமல ஆமில மின்கும் மின் தக்கரின் அவ் உன்ஸா, உங்களில் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவருடைய அமலையும் நான் வீணாக்குவதில்லை, எவருடைய அமலையும் நான் வீணாக்குவதில்லை, பாதுக்கும் உங்களில் ஒரு உங்களில் சிலர் சிலரில் உள்ளவர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் அதாவது கலந்தவர்கள், ஃபல்லதீன ஹாஜரு வ உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் வ ஊது ஃபீ ஸபீலி வ காதலு வ குதிலு ல உகஃபிரன் அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம் வ ல உத்கிலன்னஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் தவாபம் மின் இன்தில்லாஹி வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னு தவாப். யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்து தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு எனது பாதையிலே அதாவது தொந்தரவுக்குட்படுத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய எனது பாதையிலே போராடி எனது பாதையிலே கொல்லப்பட்டார்களோ அவர்களை விட்டும் நான் அவர்களது பாவங்களை அழிப்பேன், மன்னிப்பேன், அவர்களை நான் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்க சோலைகளுக்குள் நுழைப்பேன், அவர்களுக்கு அல்லாவிடமிருந்து கூலியாக நுழைப்பேன், அல்லாவிடத்திலேயே சிறந்த கூலி உண்டு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி முடிக்கிறான். இப்ப இதுல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கினான் முஸ்லமா ரதி அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பிறகு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் அவங்களுடைய கேள்வியின் காரணமாக இறங்கிய ஒரு வசனம், பொதுவாக அல்லாஹ்வுடைய அந்த கருணை அல்லாஹ்வுடைய நீதியை சொல்லி காட்டக்கூடிய ஒரு வசனம். இதுவும் சபபுன் நுசூல் இதுதான். சோ இது போல பல நூற்றுக்கணக்கான காரணங்களை நம்ம புரிகிற சந்தர்ப்பத்தில் அந்த வசனங்களை என்ன செய்வோம் புரிஞ்சு கொள்வோம். எனவே நம்ம குரானை படிக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த தமிழில் ஒரு நூல் வந்திருக்கீங்கன்னு சொன்னேன், இங்கிலீஷில் உள்ள இங்கிலீஷில் எடுத்து வச்சுட்டு ஒரு வசனம் நம்ம படிக்கிற ஒரு பக்கம் நீங்கள் ரமலான 30 ஜுஸை ஓதணும்னு நினைக்கிறது ஒரு சிறப்பு, அந்த எழுத்துக்கு நன்மையின் அடிப்படையில் படிக்கிறதும் அதே போல சிறப்பு தான், படிக்கிறதும் அதே போல சிறப்பு. ஒரு ரமதானில் நான் பக்ரா ஃபுல்லாக படித்து முடிச்சிருவேன், குரான் ஓதுறது குரான் ஓதுறதுன்றது தொழுகையில் அங்கே இங்கே ஓதுறிவேன். மற்றபடி இந்த ரமதான் ஃபுல்லாக எனக்கு என்னென்ன சூரா பக்ராவை அவருடைய காரணங்கள் என்ன, அதில் மாற்றப்பட்ட வசனங்கள் என்ன, மாற்றிய வசனங்கள் என்ன, அதில் உள்ள சட்டங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்றது, தமிழில் இறக்கப்பட்ட காரணங்கள் புத்தகம் எடுத்து வச்சுக்கிறது, சட்டங்கள் தொடர்பான புத்தகங்கள் மீக்கு எடுத்து வச்சுக்கிறது, இப்னு கஸீர் எடுத்து வச்சுக்கிறது, அதில் சட்டங்கள்லாம் சேர்ந்து வரும், அதை ஃபுல்லாக வாட்சி முடிச்சிடு, இவ்வளோ ஒரு விளக்கம் எங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துக்கு நம்ம சொன்ன இந்த உங்களுக்கு உசூலெல்லாம் உங்களுக்கு உதவும். இப்போ நம்ம படித்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யும் உதவும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நம்ம இந்த பகுதியை அதாவது ஒரு முக்கியமான அந்த பகுதியை நம்ம சொல்லி நான் இன்ஷால்லாஹ் இதை முடித்துக் கொள்கிறேன். அதாவது அல் குர்ஆன்ல வந்து திருப்பி திருப்பி இறக்கப்பட்ட வசனம் ஒரு 5 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ். தக்ராரு நுசூல், இறக்கப்பட்ட காரணங்கள், ஒரு வசனம் இறக்கப்படுது குர்ஆன்ல வந்து அகிமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்ற வசனம் பல இடத்துல வருது. அதே போல என்னது, அவங்க யுமினூன் தொழுவார்கள், வயுகீமுன ஸலா அவங்க தொழுகை நிலைநாட்டுவார்கள், இப்படி எல்லாம் வருது. இது வந்து குர்ஆன்ல பல இடத்துல வருதுன்னா பல இடத்துல ரசூலாங்க எழுதிக்கிறாங்க. அப்ப பல முறை இறங்கிக்க அர்த்தமா இல்லையா? ரசூலாங்க எழுத சொல்லிக்கிறான் பல இடத்துல. அப்போ ஒரு வசனம் தொழுகை சம்பந்தமான வசனம், தொழு நிலைநாட்டுங்கிற வசனம் 100 முறை இறங்கியிருந்து 100 முறை ரசூலாங்க எழுதிக்கிறான். ஒரே கருத்து தானே தொழுகை நிலைநாட்டுங்கிறது. அதனாலதான் குர்ஆனை சொல்றது, குர்ஆன் வந்து அதாவது ஒரு தர்பியா நூல், வழிகாட்டல் நூல், செய்தி நூல் மட்டுமல்ல, செய்தி நூல் மட்டுமில்ல வழிகாட்டல் நூல். வழிகாட்டல் நூல்னா உங்களோட உள்ளத்துக்கேப்ப குர்ஆனுடைய அந்த வசனங்கள் போய்கொண்டே இருக்கு. ஏன்னா சிந்தனை வந்து ஒரே மெத்தட்ல வைக்கிற. இந்த கிளாஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா சபபு நுசூல்ல மட்டும்தான் நம்ம சிந்தனை போய்க்கும். அது எங்கேயோ விண்வெளிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கும். நான் செல்ல பத்தி எடுத்த டைம்ல சயின்ஸ் லெப்புக்கெல்லாம் பேத்துட்டு வந்திருக்கும். சிந்தனை அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சிந்தனைக்கு ஏத்த மாதிரி குர்ஆனுடைய வசனம் என்ன செய்யும், தகவலோட அப்படி போய்கிட்டே இருக்கும். அதனால தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படி என்றது உணர்த்துற, திருப்பி 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 சொல்றது. ஒரு தாயும் தந்தை நமக்கு என்ன வேலை செய்வாங்க, திருப்பி திருப்பி சொல்லி இல்லடா தகவல் என்றா தொழுகை கடமை, பக்ராவில் முதல் வசனம் முடிஞ்சு, அதான் தொழுகை கடமைன்னு வந்துட்டே அப்படின்னு வந்திருக்கீங்க. ஆனா அப்படி வராது, திருப்பி திருப்பி உள்ளத்துக்கு அந்த உணர்வூட்டக்கூடியது மாதிரி வரும். அதுதான் அல் குர்ஆனுடைய சிறப்பம்சம். அதே நேரம் அந்த தர்பியாவை முதலாவது செய்த உபதேசத்தை குர்ஆன் ரெண்டாவது என்ன செய்ய, அது அழிக்காது, வளர்க்கும். முதலாவது நீங்க படிச்சத உணர்வை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும், அடுத்தடுத்த வசனங்கள் போகும். இது குர்ஆனுடைய முறை. அதனாலதான் சிலவங்க சொல்லுவாங்க சினிமாலே நல்ல விஷயம் இருக்குதான்னு சொல்லி, சினிமா முதலாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லி கடைசியில் அழிச்சுட்டு எல்லாத்தையும். பெற்றோர்களோட நல்லா இருக்க வேணும்னு சொல்லி போட்டு கூத்து கும்மாலம் அடிச்சுக்கன்னு என்னது, இருக்கிற சாராயம் குடிச்சு அத்தனை வேலை என்ன செஞ்சு, இதுதான் உபதேசம் சினிமாவோட உபதேசம். அப்ப நல்லது இருக்கிறதுன்ற சப்ஜெக்ட் அல்ல, நல்லதை பதிய வைக்கிறதுன்ற ஒரு முறை இருக்குது. நல்லது ஒருத்தருக்கு சொல்றோம்டா, அடுத்தது நல்லதா இருக்கணும், அதுக்கடுத்த நல்லதா இருக்கணும், நல்ல முறையில் நீ வந்து எழுதி படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடு, குடி, அழிஞ்சு போ, சிகரெட் குடின்னா நல்லது சொல்றானே சொல்லுவான், அதை சொல்ல மாட்டான். இந்த குர்ஆன் வசனத்துடன் நடைபெற்றிருக்கும்னா அந்த உணர்வு பூர்வமாயிருக்கும், பல முறை திருப்பி திருப்பியும் வரும், உபதேசம் வளர்ந்து கொண்டே போகும், உணர்வுகளை வளர்த்து கொண்டே போகும். இப்ப திருப்பி திருப்பி இறக்கப்பட்ட வசனங்களுடைய நோக்கங்கள் அதுவா இருந்தா நமக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அது எதன் காரணமாக திருப்பி திருப்பி எழுதப்பட்டுச்சு. திருப்பி திருப்பி இறங்கியதுனால எழுதப்பட்டுச்சா அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னதால் எழுதப்பட்டுச்சான்னு சொன்னா ரசூல்லாங்களுக்கு தான் தெரியும், ஏற்கனவே இறங்கின வசனத்தை அல்லாஹு தஆலா திருப்பி எனக்கு உணர்த்துவதற்காக என்ன செய்யறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அனுப்பி வைக்கிறானா, அல்லது ஏற்கனவே இறங்கின வசனம் அல்ல இது, புதிதாக மறுபடியும் அதே போன்ற ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். யாருக்கு தெரியும், ரசூல்லாங்களுக்கு தான் தெரியும். ஒரே வசனம், ஒரே வசனம் இறங்குது, ஒரே வசனம் ரெண்டு முறை இறங்கினாலும் இது அல்லாஹு தஆலா இந்த சூரத்தில் பதிய வைப்பதற்காக இறக்கினா அப்படி என்றதும், இல்லை என உணர்த்துவதற்காக ஏற்கனவே இறங்கின வசனத்தை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா எனக்கு உணர்த்தி அதை இறக்கிக்கிறான் என்றது யாருக்கு தெரியும், ரசூல்லாங்களுக்கு தெரியும். அப்ப ரசூல்லாங்க எழுத சொல்லுவாங்க, சிலது ரசூல்லாங்க என்ன செய்ய மாட்டாங்க, எழுத சொல்ல மாட்டாங்க. அப்ப தக்ராரு நுசூல், இறக்கப்பட்ட காரணம் வந்து ஒரு 2-3 இருக்கும், ஆனா ரசூல்லாங்க ஒரு முறை தான் எழுத சொல்லிப்பாங்க. ரசூல்லாங்க ஒரு முறை தான் எழுத சொல்லிப்பாங்க. சில நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை பல முறை எழுத சொல்லியிருப்பாங்க. அப்ப பல முறை அல்லாஹ் அதாவது புதுசாக இறங்கிக்கிற அர்த்தம், பல முறை புதிதாக இறங்கியதுனால ரசூல்லாங்க அதை எழுத சொல்லிக்கிறாங்க புதிதாக. சிலது ஏற்கனவே இறங்கின வசனம் தான், திருப்பி அது இறக்கப்பட்டிருக்கிறது புதிதாக அல்ல, ஞாபகம் ஊட்டலாக பொருத்தத்துக்காக திருப்பி இறக்கப்பட்டிருக்கு. அதை ரசூல்லாங்க என்ன செய்ய மாட்டாங்க, எழுத சொல்ல மாட்டாங்க. எங்கேயாவது 2 காரணங்கள் பார்த்தீங்கன்னா, 3 காரணங்கள் பாத்தீங்கன்னா, வசனம் ஒரு முறை தான் ஐக்கண்டா, எப்படி தர்ஜி பண்ணப்படாண்டா, ஒரு முறை தான் இந்த வசனம் இறங்கி இருக்கிறது, 3 காரணம் வந்திருக்குது, 3 முறை இறங்கியிருந்தா 3 முறை எழுதப்பட்டிருக்கு, எனவே 3ல் 2 தவறு அப்படின்னு முடிவுக்கு வந்துடப்படாது. 3 காரணம் பொருத்தமா இருக்கும், 3 காரணமும் சகியா இருந்தா 3 காரணத்துக்காக ஒரு குர்ஆன் வசனம் என்ன செய்யலாம், இறங்கலாம். ஆனா அதை ரசூலாங்க எழுத சொல்லவில்லை அப்படின்னு சொன்னாட அர்த்தம், ஏற்கனவே ஒரு முறை புதிதாக இறங்கிய வசனத்தை அல்ல 2 முறை ஞாபகம் ஊட்டலுக்காக அந்த சம்பவத்துக்காக அல்லாஹ் தஆலா திருப்பி என்ன செஞ்சான், அருளினான் அர்த்தம். புதுசா அருள் இல்ல, ஏற்கனவே சொன்னதை திருப்பி அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், சொல்லி இருக்கிறான் அர்த்தம். இது புரிஞ்சுதா? இதுக்கு தான் தக்ராரு நுசூல் னு சொல்றது. அப்படி சொல்லப்பட்ட சூராக்கள் 2, ஆனா அது லைஃப் ஆனது பலகீனமானது, சூரத்துல் ஃபாத்தியா, குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 2 சூராக்களும் திருப்பி என்னது, அதாவது பல காரணங்கள் வடிவத்தில் திருப்பி திருப்பி இறக்கப்பட்டதன் அடிப்படையில் சொல்லுவாங்க. இது வந்து என்ன, அதாவது பிழையானது பலகீனமானது. மற்றவைகள் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது 113வது வசனம் சூரா தௌபால நோட் மட்டும் பண்ணிக்க. சூரா ஹூதில் 114, சூரத்து தௌபால 113, சூரா ஹூதில் 114, சூரா நஹல்ல 126, 128 வரைக்கும், சூரா இஸ்ரால 85, சூரா ரூம்ல உண்டு தொடக்கம் 4. அப்ப புரிஞ்சுதா? அதாவது தக்ராரு நுசூல் அப்படி என்று சொன்னால், இந்த அல் குர்ஆன் வசனம் திருப்பி திருப்பி இறங்கியதை பொறுத்த வரைக்கும், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னால்தான் திருப்பி திருப்பி அது என்ன செய்யப்படும், எழுதப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னது எழுத சொல்லலேண்டா ஒரு முறை தான் அது எழுதப்படும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அந்த அறிவு இருக்குது. அது வந்து பழையதை அல்லாஹு தஆலா ஞாபகம் ஊட்டுவதற்காக இறக்கினானா அல்லது புதிய வசனங்களா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உள்ள அறிவு. இதை வைத்து தான் இந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சுக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். சில விஷயங்கள் இந்த மாதிரியான கன்ஃபியூஸ் வந்ததுனால சிலர் ஹதீஸ்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை மறுத்திருக்கிறார்கள். இந்த சப்ஜெக்ட் காரணங்களை ரெண்டு ஒன்று செஞ்சிடறாங்க, மறுத்து விடுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது பிழையான ஒரு சப்ஜெக்ட். எனவே இதுதான் சுருக்கமான விஷயம். இன்றைக்கு அஸ்பாபு நுசூல் சம்பந்தமாக நாங்கள் படித்ததில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வரக்கூடிய அந்த நாளுடைய பகுதியில் வந்து குர்ஆனில் எந்த சூராக்களுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே போல் எந்த வசனங்களுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதில் சஹீஹானவைகள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதில் பார்ப்போம். இதில் நம்ம மொத்தம் எத்தனை வசனம் சொன்னால், 6 ஒன்று தொடக்கம் 4 வரைக்கும். ஓ அப்ப 5 குல்ஹுல்லாவது இக்லாஸ் வந்து பலஹீனமானது. இந்த வசனங்கள்ல வந்து சொல்லுங்க அந்த வசனத்தை. இத சரி சரி அதான் அவ்வளவுதான். சரி ஹேர், அப்ப 5 சொல்லிக்கிறேன். ஹேர் பார்க்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.